இளமைக்கு முடிவில்லை. இளமையில் அடக்க ஒடுக்கமாக இருப்பதுதான் வாழ்வின் ஒழுங்கு என்று சிலர் தவறாக கருதிவிடுகிறார்கள். பலருக்கு அப்படி போதிப்பதில் பேரானந்தம். ஆனால் அத்தகைய போதனைகள் மிகவும் அபத்தமானவை. ஏனெனில் அடங்கி ஒடுங்கி இருப்பது அடிமைத்தனத்தின் அடையாளம். இளமை என்பதோ சுதந்திர சிறகுகள் விண்ணை தழுவும் பொன்னான காலம், புதிய புதிய சிந்தனைகள் ஊற்றெடுத்து பெருகும் துடிப்பான காலம், புதுமைகளை காண வெறிக்கொண்டு அலையும் இளமனதின் அடங்காத வேகம். அத்தகைய இளமைக்குள் அற்புதமான ஒரு சக்தி அலைமோதிக்கொண்டு இருக்கிறது. அந்த சக்திதான் அனைத்து கண்டுபிடிப்புகளின் மூலாதாரம். அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு அடிநாதம். எனவே இளமையை வீட்டின் மூலையில் முடக்கி வைத்து விடாதீர்கள். சோம்பலும் உறக்கமும் இளமைக்கு ஆகாது. உங்கள் சிறகுகளுக்கு நீங்களே விலங்கு பூட்டி கொண்டால் உங்கள் சிந்தனையும் வாழ்க்கையும் சின்ன சிறு வட்டத்துக்குள் அல்லவா சுருங்கிவிடும். உலகில் சாதனைகளை உருவாக்க வேண்டிய கைகள் ஊனமாகிவிடக்கூடாது. தடைகளை தாண்டி குதிக்க வேண்டிய கால்கள் தெம்பிழந்து விடக்கூடாது. போர்க்குதிரையை போன்றது இளமை, பொங்குமாங் கடலை போன்றது உள்ளிருக்கும் ஆற்றல், எனக்குள் அடங்கியிருக்கும் ஆற்றல் பேராற்றல். உலகத்தில் வாழ்விக்கும் என நம்புகிறேன் என்றான் வால்ட் விட்மன். சூரியனில் சுருக்கங்கள் ஏற்படுவது இல்லை, விருந்து கிடைக்கின்ற வானத்திற்கு முதுமை இல்லை. உள்ளத்தில் இளமை இருக்கும் வரை மானிடனே உன் வாழ்வில் தள்ளாமை வருவது இல்லை. வாழ்க்கை அற்புதமானது, இளமை இனிமையானது, ஆயிரம் குதிரை சக்தி கொண்டது. அது பயமறியாது, எதை கண்டும் அஞ்சாது. கடலை கண்டுவிட்டால் குதித்து விளையாடும், மலையை கண்டால் மேலேற விரைந்து ஓடும். இளமை காட்டு வெள்ளம்தான், அதை கட்டி போட முடியாது. தேவையுமில்லை, ஒருமுகப்படுத்திவிட்டால் போதும், நினைப்பதை எல்லாம் சாதித்து காட்டலாம். நுரை பொங்க ஓட வேண்டிய வயதில் தேங்கி கிடக்கும் குட்டை போல குறுகி விடுவதில் நியாயமில்லை. மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கும் நரம்புகளுக்கு பத்தியம் ஏதுமில்லை. அணை போட்டு தடுக்கப்படுவதற்கே இளமை என்றால் அறியப்பட வேண்டியவை அறியப்படாமலே அல்லவா போய்விடும். கண்டுபிடிப்புகளுக்கே வழியில்லாமல் அல்லவா ஆகிவிடும். எனவே சில போதனைகளை கூட மறுபரிசீலனை செய்ய வேண்டியதாகிறது. நாளடியாரில் இப்படி ஒரு பாடல், நரைவரும் என்று எண்ணி நல்லறி வாழார், குழவிடத்தே துறந்தார், புரைத்தீரா மன்னா இளமை மகிழ்ந்தாரே கோலூன்றி இனாங்கி எழுந்திருப்பார். இந்த பாடல் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பிற்காலத்தில் வரும் முதுமையை எண்ணி பார்த்து இளமையிலேயே பற்று இல்லாதிருப்பது விவேகிகளுக்கு அடையாளமாம். நிலையற்ற இளம் வயதில் இன்பம் காணும் புல் அறிவாளர்கள் பின்னாளில் நடந்து செல்ல முடியாமல் ஊன்றுகோலை ஏந்தி துன்பத்திற்குள்ளாவது நிச்சயமாம். என்ன கொடுமை இது! இளமை எனப்படுவது முதுமையை எண்ணி எண்ணி முடங்கியிருப்பதற்காகவா? இன்பம் ஏதுதல் மானுட தர்மத்திற்கு எதிரானதோ? இல்லையே, இருப்பதின் வாழ்க்கை இருப்பதில், எழுபதின் வாழ்க்கை எழுபதில், அதுதானே தர்மம். சிலர் எதையெதையோ மனதில் பதிய வைத்து கொண்டு எப்படி எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலர் இப்படிதான் இளமையை வீணடித்து விடுகிறார்கள். தேவையற்ற வேதாந்தம் பேசுவார்கள், அடிக்கடி அழைத்து கொள்வார்கள். அவர்கள் இளமையின் அருகதையை அறியாதவர்கள், உள்ளிருக்கும் ஆற்றலின் பெருமையை உணராதவர்கள். அவர்களின் அலுப்பும் சலிப்பும் இளமையை இற்றுப்போக செய்துவிடுகின்றன. சிலரை பாருங்கள், 80 வயதிலும் எழுச்சியுடன் இருப்பார்கள், 90 வயதிலும் முறுக்குடன் திரிவார்கள். அவர்களின் வாழ்வில் இளமை ஒரு தொடர்கதை. 14 லூயி, நெப்போலியனை தோற்கடித்த டியூக் ஆஃப் வெலிங்டன், டால்ஸ்டாய், பிகாசோ, இவர்கள் எல்லாம் 70 வயதுக்கு மேலும் வாழ்க்கையை அனுபவித்தவர்கள். வயது என்பது வருடங்களின் கணக்கு, அவ்வளவுதான். ஆனால் இளமை என்பது அவனவன் ரசனையின் கணக்கு, அவனவன் ஆற்றலின் கணக்கு, அவனவன் மனத்தின் கணக்கு என்றென்றும் இளமை என்று எண்ணிவிட்டால் வேறு யார் வந்து தடுத்துவிட முடியும்? எப்போதும் இளமை உணர்வுடன் இருப்பவன்தான் வாழ்வை ரசிக்க தெரிந்தவன். அது இல்லாதவன் ஆண்டி மடத்துக்கு உரியவன். பிறந்தார் உருவது பெருகிய துன்பம், பிறவார் உருவது பெரும் பேரின்பம் என்று மணிமேகலை காப்பியம் கூறுகிறது. அப்படியெனில் ஜனனம் என்பதே சாபமா? இதை எப்படித்தான் ஏற்றுக்கொள்வது? ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தன் சொன்னதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் பிரச்சனைதான். ஆசை கொள்ள வேண்டிய வயதில் எல்லாருமே துறவியாகிவிட்டால் இந்த உலகம் இல்லை. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு 10 வயது. தனது முதல் சோதனை கூடத்தை அவருடைய வீட்டிலேயே அமைத்து கொண்டார். பின்னாளில் அவர் என்னவெல்லாம் கண்டுபிடித்தார் என்பது நமக்கு தெரியும். அவர் மரணம் அடைந்த போது 85 வயது. ஆனால் கடைசி மூச்சு வரை புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பதிலேயே ஆர்வமாக இருந்தாராம். புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்த நியூட்டன் வயதான காலத்திலும் கூட அறிவியல் தொடர்பான பல உண்மைகளை கண்டுபிடித்தார். காரணம் என்ன? முதுமையிலும் அவருக்குள் இளமை இருந்தது. வாழ்க்கை மட்டுமே இளமையை நிரந்தரமாக்க முடியும். அவர்களால் மட்டுமே உலகிற்கு நல்லவற்றை செய்ய முடியும். மரத்தடி நிழலில் கௌதம புத்தர், அவரை சுற்றிலும் அவரது சீடர்கள் அவர் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தார்கள். புத்தர் அவர்களை பார்த்து, ஒரு மனிதனின் ஆயுட்காலம் எவ்வளவு நாள் என்றார். புத்தர் திடீரென்று இப்படி ஒரு கேள்வியை கேட்டதில் சீடர்களுக்கு குழப்பம். எனினும் கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டுமே. 70 வருடங்கள் என்றான் ஒரு சீடன். புத்தர் புன்முறுவலுடன், தவறு என்றார். 60 வருடங்கள் என்றான் மற்றொரு சீடன். இதுவும் தவறு என்றார் புத்தர். 70ம் 60ம் தவறு என்றால் 50ஆக இருக்கக்கூடுமோ என்றெண்ணிய இன்னொரு சீடன், 50 வருடங்கள் என்றான். இல்லை என்றார் புத்தர். அதற்கு மேல் என்ன சொல்வது என்று சீடர்களுக்கு தெரியவில்லை. 50 வருடங்கள் கூடவா ஒரு மனிதனின் வாழ முடியாது என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். புத்தரிடமே பதிலை எதிர்பார்த்தனர். அவர்களை பார்த்து ஒரு மூச்சு விடும் நேரம் என்றார் புத்தர் பெருமான். சீடர்களுக்கு ஒரே வியப்பு. மூச்சு விடும் நேரம் ஒரு கணப்பொழுது தானே என்றான் ஒரு சீடன். மூச்சு விடும் நேரம் ஒரு கணப்பொழுது தான், ஆனால் வாழ்வு என்பது மூச்சு விடுவதில்தான் உள்ளது. ஆகவே ஒவ்வொரு கணமாக வாழ வேண்டும். அந்த கணத்தில் முழுமையாக வாழ வேண்டும் என்றார் புத்தர். கணம் கணமாக வாழ்ந்திரு. அந்த கணத்தில் அது அதற்குரிய முழு ஈடுபாட்டுடன் வாழ்வை நடத்துகிறது என்கிறது தத்துவம். நேயர்களே, இந்த நாளை கொண்டாடுங்கள். கன்று போல் விளையாடுங்கள். நேர்வழியில் பொருள் தேடுங்கள். நிலையான புகழ் தேடுங்கள். கணந்தோறும் வாழ்வை அனுபவியுங்கள். உங்கள் இளமைக்கு என்றுமே முடிவு என்பது இல்லை. ஒரு மனிதர் மிகவும் சாதுவானவர், பொறுமைக்கும் சாந்த குணத்திற்கும் பேர் போனவர். யார் எந்த தீமை செய்தாலும் சகித்து கொண்டு அமைதியாகவே இருப்பார். ஊரில் பலர் அவரை மிகவும் மெச்சு பேசுவார்கள். ஆனால் இவர் யாருக்கும் ஒரு உதவி செய்ய மாட்டார். யாருடைய கஷ்டத்தை கண்டும் அவர் கவலைப்படுவது இல்லை. தர்ம சிந்தையே அவருக்கு கிடையாது. பாருங்கள், இவருடைய பொறுமை, சாந்தம், அமைதி ஆகிய நற்குணங்கள் மெச்சத்தகுந்தவை. ஆனால் அவைகளை ஆவியின் கனிகள் என்று சொல்ல முடியாது. அவைகள் அவரிடம் இயற்கையாக அமைந்த சுபாவங்கள். அவைகள் அவருடைய உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் அவரால் உருவானவைகள் அல்ல. சிலரிடம் காணப்படும் சில நற்குணங்கள் அவர்களாக தேர்ந்தெடுத்து உருவாக்கியவை அல்ல. அது இயற்கையாகவே அவர்களிடம் உள்ளது. எனவே மெச்சுவதற்கு அங்கு எதுவும் இல்லை. சிலர் தங்களிடம் உள்ள ஒரு சில நல்ல அம்சங்களை மட்டும் பெரிதுபடுத்தி காண்பித்து தங்களை மேன்மையாக எண்ணிக்கொள்வார்கள். அதே வேளையில் வேறு சில பகுதிகளில் அது போன்ற நல்ல அம்சத்தை கொண்டிராததை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதன் எல்லா பகுதிகளிலும் ஒரேவித நற்குணங்களை உடையவனாகவே இருப்பான். நீர்களே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையாய் விளங்குவீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள info@fiba.online.org அல்லது 0994805854 என்ற எண்ணிற்கோ தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.